அதிகாலை நேரத்தில் ஆண்டவர் சமூகத்தில் அமைதியை தேடி வானொலி பெட்டிக்கருகில் ஆவலோடு காத்திருக்கும் நண்பர்களே, உங்களை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது. சங்கீதம் 119:105.
பிரியமான வேதாராய்ச்சி நேயர்களே, இன்று நாம் 2 ராஜாக்கள் 6:1 முதல் சிந்திக்கப் போகிறோம். எலிசாவினுடைய வாழ்க்கையிலே அவர் சந்தித்த உன்னதமான இன்னும் 2 அனுபவங்களை பார்க்கப் போகிறோம். எலிசா சிறப்பான ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கிறார். அவர் எலியாவை விட வித்தியாசமானவர். எலியாவின் ஊழியம் பொதுமக்கள் மத்தியிலே செய்யப்பட்டது. எலிசா அதிகமாக தனி மனிதர்களுக்கு சிறப்பான ஊழியத்தை நிறைவேற்றினார். கடந்த நிகழ்ச்சியிலே சீரிய படைத்தளபதியாகிய நாகமானிடத்திலே அவர் எப்படி நடந்து கொண்டார் என்பதை பார்த்தோம். எலியா பார்ப்பதற்கு அவருடைய செயல்கள் எல்லாமே அற்புதமான காரியங்களாய் தெரியும். அவர் வானத்திலிருந்து அக்னியையும் மழையையும் வரப்பண்ணினவர். எலிசா வெளியே பார்ப்பதற்கு மிக அமைதியாக தோன்றுகிறவர். ஆனாலும் இரண்டு பேரும் கர்த்தருடைய நேரத்திலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்தவர்கள். இப்பொழுது நம்முடைய கவனம் எல்லாம் எலிசாவை நோக்கி இருக்கிறது. கோடரி தண்ணீரிலே மிதந்த அற்புதத்திலே தீர்க்கதரிசியினுடைய குணநலனும் வெளிப்படுகிறது என்று சொல்லலாம். பாருங்கள், 2 ராஜாக்கள் 6:1.
தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவை நோக்கி, இதோ நாங்கள் உம்முடன் குடியிருக்கிற இந்த இடம் எங்களுக்கு நெருக்கமாயிருக்கிறது.
இது எலிசாவினுடைய புகழை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அவர் ஒரு கூட்ட மக்களுக்கு கர்த்தரை குறித்து கற்றுக் கொடுத்து வந்தார். அதுதான் அந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் என்று வாசித்தோம் அல்லவா, அந்த கூட்டத்து மக்கள். இப்படி தீர்க்கதரிசிகள் வளர்ந்து வந்தார்கள். அவர்களுக்கு அதிகமான இடம் தேவையானதாயிருந்தது. இதற்கு ஒரு காரணம், எலிசா அவர்களோடு இருந்ததும் அவருடைய புகழுமே காரணம். எந்த ஒரு வேதபாட கல்லூரியின் மதிப்பும் அங்கே கற்றுக் கொடுக்கிறவருடைய குணநலனை சார்ந்ததும் அவர்கள் திறமையை சார்ந்ததுமாய் இருக்கிறது. அவர்கள் எதை செய்கிறார்கள், எப்படி செய்கிறார்கள் என்பதனாலே அல்ல, அவர்களுடைய குணநலன் அவருடைய திறமைகளை சார்ந்தே இருக்கிறது. இப்பொழுது பள்ளியை விரைவாக கட்ட என்ன செய்கிறார்கள் பாருங்கள், 2 ராஜாக்கள் 6:2.
நாங்கள் யோர்தான் மட்டும் போய் அவ்விடத்தில் ஒவ்வொருவர் ஒவ்வொரு உத்திரத்தை வெட்டி குடியிருக்க அங்கே எங்களுக்கு ஒரு இடத்தை உண்டாக்குவோம் என்றார்கள். அதற்கு அவன் போங்கள் என்றான்.
கர்த்தரை குறித்து அறிந்து கொள்ளும்படியாய் இருந்த இந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் தாங்களே தங்கள் பள்ளியை கட்டினார்கள். இந்த காலத்தை பொறுத்தமட்டிலேயும் அது மிக வினோதமானதாய் இருக்கிறது. இந்த காலத்திலே கற்க வருகிறவர்களுக்கு எல்லாவற்றையும் மற்றவர்கள் கொடுக்க வேண்டியதாயிருக்கிறது. அது அவர்களுக்கு ஏற்றாற்போல இல்லையென்றால் கலகம் செய்கிறார்கள். ஆனால் இந்த மாணவர்கள் அவர்களே பணி செய்யும்படியாய் புறப்பட்டு போகிறார்கள். எலிசா அவர்களை உற்சாகப்படுத்தினார். பாருங்கள், 2 ராஜாக்கள் 6:3.
அவர்களில் ஒருவன், நீர் தயவு செய்து உமது அடியாரோடே கூட வரவேண்டும் என்றான். அதற்கு அவன், நான் வருகிறேன் என்று சொல்லி.
அருமையானவர்களே, இது மிக உன்னதமான ஒரு வசனம். எலிசாவினுடைய குணநலனை மிக தெளிவாக இங்கே காட்டுகிறது. எலிசா தீர்க்கதரிசிகளின் புத்திரர்களிடத்திலே நல்ல ஐக்கியமுள்ளவராயிருந்திருக்கிறார். பொதுவாக எந்த கல்லூரியிலிருந்தும் மாணவர்கள் வெளியே செல்லும் பொழுது தங்கள் ஆசிரியர்களை உடன் அழைத்துச் செல்ல விரும்புகிறதில்லை. ஆனால் இங்கே எலிசாவை தங்களோடு வரும்படியாக அவர்கள் வருந்தி அழைத்துக் கொள்கிறார்கள். 2 ராஜாக்கள் 6:4-5 பாருங்கள்.
அவர்களோட கூட போனான். அவர்கள் யோர்தான் நதியருகே வந்தபோது மரங்களை வெட்டினார்கள். ஒருவன் ஒரு உத்திரத்தை வெட்டி வீழ்த்துகையில் கோடரி தண்ணீரில் விழுந்தது. அவன், ஐயோ என் ஆண்டவனே, அது இரவலாக வாங்கப்பட்டதே என்று கூவினான்.
இங்கே ஒரு சிறிய கஷ்டம் வருகிறது. இது ஆர்வம் தரக்கூடிய ஒரு காரியமாயும் இருக்கிறது. சின்ன சின்ன காரியங்களிலேயும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே எப்படி அக்கறை உள்ளவராய் இருக்கிறார் என்பதை இந்த வசனம் வெளிப்படுத்துகிறது. ஞாபகம் இருக்கிறதா, அப்போஸ்தலனாய பவுல் பிலிப்பியருக்கு சொல்லும் பொழுது எல்லா காரியங்களை குறித்தும் ஜெபிக்கும்படியாக கற்றுக் கொடுத்தார். உங்களுடைய காரியம் ஒருவேளை உங்களுக்கு பெரிதாக தெரிகிறது, ஆனால் மற்றவர்களுக்கு சிறிதாக தெரியுமே என்று நீங்கள் நினைக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையின் சின்ன சின்ன பிரச்சனையும் கூட தேவனுக்கு முக்கியமானது. நம்முடைய வாழ்க்கையை பொறுத்த மட்டிலேயும் ஒரு கோடரி காணாமல் போவது மிக முக்கியமானதாக தெரியாது, ஆனால் அன்று அந்த மாணவர்களுக்கு அது மிக முக்கியமானது. இன்றைக்கு ஒரு கோடரி தொலைந்து விட்டதென்றால் கடையிலே போய் உடனே நாம் மற்றும் ஒன்றை வாங்கலாம். ஆனால் இப்படி ஒரு கோடரியை திரும்ப வாங்கக்கூடிய நிலையிலே அந்த ஊழியக்காரர் அன்று இல்லை. அது மட்டுமல்ல, அது இரவலாக வாங்கப்பட்ட ஒன்று. மற்றும் ஒரு காரணத்தினாலும் அந்த கோடரி மிக முக்கியமானது. அந்நாட்களிலே யுத்தத்திற்கு செல்வதற்கு மக்களிடத்திலே இரும்பு ஆயுதங்கள் வேறு எதுவும் கிடையாது. இப்படிப்பட்ட விவசாயத்திற்கு பயன்படுத்துகிற ஆயுதங்களைத்தான் கொண்டு சென்றிருக்கிறார்கள். இதை குறித்து இன்னும் சற்று தெளிவாக நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் 1 சாமுவேல் 13:22 வாசித்து பாருங்கள். ஒரு முழு படைக்கும் 2 பட்டயங்கள் தான் இருந்தன. அப்படியென்றால் அந்நாட்களிலே ஆயுதங்கள் எவ்வளவு குறைவாய் இருந்திருக்கிறது என்பது தெரிய வருகிறது. எனவே இந்த இளைஞனுக்கு இது மிக மிக முக்கியமான ஒன்று. அது மட்டுமல்ல, ஏற்கனவே நான் சொன்னது போல அது இரவல் வாங்கிய ஒன்று. வேதத்தை படிக்கிற சிலர் சொல்வார்கள், இந்த மாணவன் கர்த்தருடைய ஊழியத்திற்காக ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கிற ஒருவனாயிருந்தாலும் கவனக்குறைவுள்ளவனாயிருந்தான் என்று அவனை குற்றம் சாட்டுவார்கள். அப்படி அவன் கவனக்குறைவாய் இருந்ததனாலே அது விழுந்திருக்கும் என்றால் எலிசா அவனுடைய ஆசிரியர், அவர் ஏன் அவனை கடிந்து கொள்ளவில்லை? உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் அவன் மிக மிக கவனமாகத்தான் வெட்டி கொண்டிருந்திருக்க வேண்டும். அருமையானவர்களே, இப்படி கோடரி கணையிலிருந்து கலண்டு வருவது அந்நாட்களிலே அடிக்கடி நடைபெற்ற ஒன்றாக இருந்திருக்கிறது. எனவே கர்த்தர் மோசே மூலமாக அதற்கு ஒரு கட்டளையே இணைத்திருக்கிறார் என்றால் பாருங்களேன். உபாகமம் 19:5-6 வாசிக்கிறேன், கவனியுங்கள். ஒருவன் விறகு வெட்ட மற்றொருவனோட காட்டில் போய் மரத்தை வெட்ட தன் கையிலிருந்த கோடரியை ஓங்கும்போது இரும்பானது காம்பை விட்டு கலந்து மற்றவன் மேல் பட்டதினால் அவன் இறந்து போனால், இரத்தப்பழிக்காரன் தன் மனம் எரிகையில் கொலை செய்தவனை வழி தூரமாயிருக்கிறதுனாலே பின்தொடர்ந்து பிடித்து அவனை கொன்று போடாதபடிக்கு இவன் அந்த பட்டணங்கள் ஒன்றில் ஓடிப்போய் உயிரோடு இருப்பானாக. இவன் அவனை முன்னே பகைக்காதபடியினால் இவன் மேல் சாவுக்கான குற்றம் சுமரவில்லை. இது அடிக்கடி நடைபெறும் ஒரு காரியமாய் இருந்தபடியினாலேதான் கர்த்தர் இதற்கென்று ஒரு கட்டளையே கூறியிருக்கிறார். இந்த மாணவன் மிக கவனமாகத்தான் மரத்தை வெட்டினான் என்று சொல்லலாம். ஏனென்றால் அது தவறி விழும்பொழுது கூட யார் மேலும் படும்படியாக யாரும் அங்கே இல்லை என்பதை குறித்து கவனமுள்ளவனாய் இருந்திருக்கிறான். விழுந்தாலும் அது யோர்தான் நதிக்குள்ளே விழும்படியாகத்தான் உட்கார்ந்து வெட்டியிருக்கிறான். 2வதாக இந்த மாணவனை குறை சொல்கிற சிலர் இவன் இரவல் வாங்கி வந்ததே தவறு என்று சொல்வார்கள். அருமையானவர்களே, இவன் கர்த்தருடைய ஊழியத்திற்காக ஆயத்தப்படும் நாட்களிலே உண்மையாகவே அவன் ஏழ்மையான ஒரு நிலைமையிலேதான் இருந்திருக்கிறான். சொந்தமாக ஒரு கோடரியை வைத்துக் கொள்ளக்கூடிய அளவிற்கு அவனது பண நிலைமை இல்லை. எனவேதான் அதை இரவல் வாங்க வேண்டியிருந்தது. இப்பொழுது மற்றும் ஒரு கேள்வியை நாம் எழுப்ப வேண்டும். இந்த கணை கலந்து போன நிலைமையிலே இருக்கிற ஒரு கோடரியை இவனுக்கு இரவலாக கொடுத்தது யார்? அந்த மனிதனோடுதான் நாம் பேச வேண்டும். அது யார் என்றால் கர்த்தருடைய ஊழியத்திற்கு 2ந்தரமான பொருட்களை கொடுக்கிற இக்காலத்து மனிதனுக்கு இணையானவனே அவன். ஊழியங்களுக்கு பலர் தாங்கள் பயன்படுத்தி வேண்டாம் என்று போட்ட பொருட்களை கொடுப்பார்கள். கர்த்தருக்கு நாம் கொடுக்கும்பொழுது சிறப்பானதை கொடுக்க வேண்டும். கோடரி கலண்டு விழுந்ததினாலே இவன் மிகவும் பதறி போய்விடுகிறான். மற்றும் ஒரு கோடரியை வாங்கவோ அல்லது கோடரின் சொந்தக்காரனுக்கு பணத்தை கொடுக்கவோ முடியாது. இப்பொழுது எலிசா கேட்கிறார், அது எங்கே விழுந்தது என்கிறார். வேதத்தை குறை சொல்கிற சிலர் இதையும் கேள்விக்குறியாக்குவார்கள். அவர் ஒரு தீர்க்கதரிசியாயிருந்தார், அது எங்கே விழுந்தது என்று ஏன் அவர் கேட்க வேண்டும் என்று சொல்வார்கள். அது எங்கே விழுந்திருக்கிறது என்று அவருக்கு தெரியும். மேலும் ஒரு காரியத்தையும் அவர் அறிந்திருந்தார், அதாவது அந்த இளைஞனை சோதனை செய்ய வேண்டும் என்பதையும் அறிந்திருந்தார். ஒருவேளை ஆவியானவருடைய வழிநடத்தலின்படி அந்த சோதனையை அவர் செய்திருக்கலாம். கவனித்தீர்களா, அந்த இளைஞன் மிக தெளிவாக தனது கோடு எங்கே விழுந்தது என்பதை சுட்டிக்காட்டினான். எனவே அவன் கவனக்குறைவாக வேலை செய்தான் என்று நாம் சொல்ல முடியாது. எலிசா இந்த கேள்வியை அவனை சோதிக்கும்படியாக மட்டுமல்ல, மற்றொரு காரணத்தினாலையும் கேட்டார். 20வது நூற்றாண்டிலேயும் தேவன் செய்த அற்புதங்களை குறித்து கேள்வி கேட்கும் மனிதர்கள் இருப்பார்கள். எல்லா அற்புதங்களையும் அவர்கள் விளக்கம் கொடுத்து அது ஒரு அற்புதமில்லை என்று சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். அங்கே தண்ணீர் மிக தெளிவாய் இருந்தது, ஆனபடினாலே கோடரியை எளிதாக பார்க்க முடிந்தது என்று சொல்லிவிடுவார்கள். ஆனால் எலிசாவினுடைய கேள்வி மிக தெளிவாக தண்ணீர் அன்று தெளிவாய் இல்லை என்பதை காட்டுகிறது. யோர்தான் நதியை குறித்து நாம் பெரிதாக யோசித்துக் கொண்டிருக்கலாம், ஆனால் யோர்தான் நதி கலங்கி ஓடும் ஒரு ஓடைதான். பாருங்கள், 2 ராஜாக்கள் 6:6
தேவனுடைய மனுஷன் அது எங்கே விழுந்தது என்று கேட்டான். அவன் அந்த இடத்தை காண்பித்த போது ஒரு கொம்பை வெட்டி அதை அங்கே எரிந்து அந்த இரும்பை மிதக்க பண்ணி.
பிரியமானவர்களே, இது ஒரு அற்புதம். இதை எந்த விதத்திலேயும் நீங்கள் விளக்க முடியாது. வானத்திற்கு எலியா ஏறி சென்ற அக்னி ரதம் போன்று இந்த அற்புதம் எல்லாரும் பார்க்கக்கூடிய வகையிலே நடைபெறவில்லை. இது இயற்கை விதிக்கு நேர் மாறாக நடைபெற்ற ஒரு உண்மை அற்புதம். விழுந்த அந்த கோடரி இரும்பு, அது மிதந்தது. கலங்கி ஓடும் நதியின் அடியிலே கிடந்த அந்த இரும்பு உயிர்த்தெழுந்தது போல மேலெழும்பி வந்தது. அது கணையிலே மாட்டப்பட்டது, மீண்டும் பயன்படுத்தப்பட்டது, சொந்தக்காரனிடத்திலே திரும்ப கொடுக்கப்பட்டது. இது உண்மையாகவே அற்புதம்தான். பிரியமானவர்களே, இது நமக்கு ஒரு பெரிய ஆவிக்குரிய சத்தியத்தையும் கற்றுக் கொடுக்கிறது. இன்றைக்கு மனிதர்கள் இந்த கோடரின் முனையைப் போல இருக்கிறார்கள். அவர்கள் வழுக்கி தவறி விழுந்து விடுகிறார்கள். இப்பொழுது அவர்களால் எந்த பயனும் இல்லை. அங்கே எலிசா செய்தது என்ன? ஒரு கம்பை வெட்டி கோடரி விழுந்த இடத்திலே எரிந்தார். மரணம் என்னும் தண்ணீருக்குள்ளே எரிந்தார். அருமையான சகோதரனை சகோதரியே, அந்த கம்புதான் கிறிஸ்துவின் சிலுவை என்று சொல்லலாம். இயேசு கிறிஸ்து பூமியிலே கீழே வந்து அந்த சிலுவை மரத்திலே தொங்கினார். எனக்காகவும் உங்களுக்காகவும் மரணம் என்னும் தண்ணீருக்கு கீழே கடந்து சென்றார். பாருங்கள், 1 பேதுரு 2:24 நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். இன்றைக்கும் மனிதன் இயேசு கிறிஸ்து மூலமாக மரணம் என்னும் தண்ணீரிலிருந்தும் நியாய தீர்ப்பிலிருந்தும் எழும்பி வர முடியும். கர்த்தருடைய திட்டம் என்னும் கைப்பிடியிலே மீண்டுமாக வைக்கப்பட முடியும். அவருக்காக பயன்படுத்தப்பட முடியும். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சாட்சி கொடுக்கிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்கிறார். அது மட்டுமல்ல, பிலிப்பியர் 3:13-14 சொல்லும்பொழுது, சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லெக்கை நோக்கி தொடர்கிறேன். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, நீங்கள் விழுந்து போன நிலைமையிலே பின்வாங்கி கிடக்க வேண்டிய அவசியமில்லை. இயேசு கிறிஸ்து உங்களுடைய பாவத்திற்காகவும் சிலுவையிலே மரித்தபடியினாலே, அவர் மேலே நீங்கள் வைக்கும் விசுவாசத்தினாலே பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி ஓட முடியும். நீங்கள் அர்த்தமற்ற நோக்கமற்ற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டிய அவசியமில்லை. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே எந்த ஒரு நோக்கமும் அர்த்தமும் இல்லாதபடினாலேதான் அவர்கள் தற்கொலைக்குள்ளே கடந்து செல்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் செய்தித்தாளிலே எத்தனை தற்கொலைகளை குறித்து நாம் வாசிக்கிறோம் இல்லையா? வாழ்வதிலே எந்த பயனும் இல்லை என்று எண்ணுகிறார்கள். ஆனால் கர்த்தர் அவர்களுக்காக வைத்திருக்கிற பெரிய நோக்கத்தை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. நீங்கள் கம்பை விட்டு கலந்த ஒரு கோடரியாக அழுக்கான யோர்தான் நதியின் அடியிலே கிடந்தால் நீங்கள் பயனற்றவர்கள்தான். ஆனால் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக மரத்திலே தொங்கிவிட்டபடியினாலே மீண்டுமாக உங்களை உங்கள் வாழ்க்கை நோக்கத்திலும் திட்டத்திலும் வைத்து பயன்படுத்த அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். இன்றைக்கு சில இளைஞர்கள் தங்களுடைய வாழ்க்கையே ஒரு தோல்வியாகிவிட்டது என்பார்கள். அருமையான சகோதரனே சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கை இன்னமுமே உதயமாகவில்லை, ஆனால் நீங்கள் தோல்வியாகிவிட்டது என்று சொல்கிறீர்கள். இன்றைக்கு உலகத்திலேயே பெரிய அற்புதம் என்று சொன்னால் அது மனிதன் சந்திரனுக்கு சென்று வந்ததல்ல, அக்னி ரதத்திலே வானத்திற்கு ஏறி செல்வதும் அல்ல. நாம் பாவிகளாயிருக்கும் பொழுதே கிறிஸ்துவை விசுவாசிப்பதனாலே பரலோகத்திற்கு செல்வதே பெரிய அற்புதம். அவரே நம்மை தூக்கி எடுத்து நம்முடைய வாழ்க்கைக்கு புதிய ஒரு அர்த்தத்தை கொடுக்கிறார். 2 ராஜாக்கள் 6:7 பாருங்கள்.
அதை எடுத்துக்கொள் என்றான். அப்படியே அவன் தன் கையை நீட்டி அதை எடுத்துக் கொண்டான்.
நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் விசுவாசத்தோடு உங்களுடைய கரத்தை நீட்டி அதை எடுத்துக் கொள்ள வேண்டியதுதான். அவர் உங்களுக்காக மரித்து விட்டார். உங்களை அவர் தூக்கி எடுக்கும்படியாக அவரும் உயிரோடு எழுந்து விட்டார். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இருக்கிற நிலைமையிலே உங்களுடைய விசுவாச கரத்தை நீட்டி அவரை பற்றிக் கொள்ளுங்கள். அடுத்ததாக நாம் பார்க்கிற சம்பவத்தின் ஆரம்ப வரிகள் வெகு பழக்கமான வார்த்தைகளாய் தெரிகிறது. அன்று அதிகாலையிலே செய்தித்தாளின் செய்தியைப் போல இருக்கிறது. அக்காலத்திலே சீரியாவின் ராஜா இஸ்ரவேலுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணினான் என்று வாசிக்கிறோம். பல காலங்களுக்கு முன்னதாகவே இதை துவக்கிவிட்டார்கள். அது இப்பொழுது தொடருகிறது. இப்படிப்பட்ட யுத்தமானது இன்றைக்கும் உலகத்திலே தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறது என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். சரி, இப்பொழுது அந்த சூழ்நிலையை பாருங்கள். 2 ராஜாக்கள் 6:8-11 கவனிப்போம்.
அக்காலத்தில் சீரியாவின் ராஜா இஸ்ரவேலுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணி இன்ன இன்ன ஸ்தலத்திலே பாளையம் இறங்குவேன் என்று தன் ஊழியக்காரரோட ஆலோசனை பண்ணினான். ஆகிலும் தேவனுடைய மனுஷன் இஸ்ரவேலின் ராஜாவினிடத்தில் ஆள் அனுப்பி இன்ன இடத்துக்கு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரும், சீரியர் அங்கே இறங்குவார்கள் என்று சொல்ல சொன்னான். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா தேவனுடைய மனுஷன் தன்னை எச்சரித்து தனக்கு குறித்து சொன்ன ஸ்தலத்திற்கு மனுஷரை அனுப்பி பார்த்து எச்சரிக்கையாயிருந்து இப்படி அநேகம் தரம் தன்னை காத்துக்கொண்டான். இந்த காரியத்தின் நிமித்தம் சீரிய ராஜாவின் இருதயம் குழம்பி அவன் தன் ஊழியக்காரரை அழைத்து, நம்முடையவர்களில் இஸ்ரவேலின் ராஜாவுக்கு உளவாயிருக்கிறவன் யார் என்று நீங்கள் எனக்கு அறிவிக்க மாட்டீர்களா என்று கேட்டான்.
சீரியாவின் ராஜா உண்மையாகவே அலுத்து போய்விடுகிறான். ஏனென்றால் தான் செய்கிற ஒவ்வொரு திட்டமும் தான் திட்டமிட்டு போகிற ஒவ்வொரு இடத்தை குறித்தும் இஸ்ரவேலின் ராஜா அறிந்து கொண்டு விடுகிறான். எனவே தங்கள் மத்தியிலே உளவாளி யாரோ இருக்கிறார்கள் என்று எண்ணிக்கொள்கிறான். எனவேதான் சீரிய ராஜா, நம்முடையவர்களில் இஸ்ரவேலின் ராஜாவுக்கு உளவாயிருக்கிறவன் யார் என்று நீங்கள் எனக்கு அறிவிக்க மாட்டீர்களா என்று பதறுகிறான். ஆனால் உண்மையிலே அங்கே இருந்த எல்லாருமே அவனுக்கு உண்மை உள்ளவர்களாகத்தான் இருந்தார்கள். வசனம் 12 பாருங்கள்.
அப்பொழுது அவன் ஊழியக்காரரில் ஒருவன், அப்படி இல்லை என் ஆண்டவனாகிய ராஜாவே, நீர் உம்முடைய பள்ளி அறையிலே பேசுகிற வார்த்தைகளையும் இஸ்ரவேலில் இருக்கிற தீர்க்கதரிசியாகிய எலிசா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு அறிவிப்பான் என்றான்.
கவனித்தீர்களா? எலிசா சீரிய ராஜா பேசும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் அறிந்தவனாயிருந்தான். எனவே முதலாவதாக எலிசா எங்கே தங்கியிருக்கிறார் என்பதை அறிந்து வருகிறார்கள். அவர் தோத்தானிலே தங்கியிருக்கிறார் என்பதை அறிந்து கொள்கிறார்கள். இது எருசலேமிற்கு வடக்கே 60 மைல் தூரத்திலே இருக்கிறது. தோத்தான் என்றால் 2 கிணறுகள் என்று பொருள். செழிப்பான வயல் நிலம் உண்டு. அநேக ஆடு மாடுகள் நன்றாக மேயும் இடம் உண்டு. இந்த இடம் அந்நாட்களிலே எலிசாவின் தலைமை செயலகமாக இருந்திருக்கிறது. எனவே சீரிய அரசன் தனது படை வீரர்களை அனுப்பி அந்த இடத்தை முற்றுகை போடுகிறான். காலையிலேயே எலிசா தீர்க்கதரிசியின் வேலைக்காரன் வெளியே வருகிறான். ஒருவேளை தண்ணீர் எடுத்து செல்ல வந்திருக்க வேண்டும். சுற்றி பார்க்கும்பொழுது சீரியாவின் படைகள் அங்கே நிற்கின்றன. அவன் பதறி போய்விடுகிறான். உடனடியாக வந்து அதை எலிசாவினிடத்தில் சொல்கிறான். ஐயோ ஆண்டவனே, நாம் என்ன செய்வோம் என்று கேட்கிறான். இது ஒரு நம்பிக்கை இழந்த சூழ்நிலையாய் நமக்கு தெரிகிறது. பாருங்கள், 2 ராஜாக்கள் 6:16.
அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான்.
இங்கே பயந்து போயிருந்த வேலைக்காரனுக்காக எலிசா ஜெபிக்கிறார். அவருடைய ஜபம் மிக ஆர்வம் தரக்கூடிய ஒரு ஜபமாயிருக்கிறது. கவனியுங்கள், 2 ராஜாக்கள் 6:17.
அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினி மயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான்.
இப்பொழுது ஒரு கேள்வி எழுப்புகிறது. இப்படித்தான் கர்த்தர் தன்னுடையவர்களுக்கு எப்பொழுதும் செய்கிறாரா என்று கேட்கலாம். இன்றைக்கு பலர் தங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அற்புதமாய் தங்களை காத்த பல சூழ்நிலைகளை குறித்து சொல்லலாம். அதே வேளையிலே பல பரிசுத்தவான்கள் இப்படிப்பட்ட அற்புதங்களை தங்களுடைய வாழ்க்கையிலே அனுபவித்ததும் இல்லை. இப்படி சொல்லும் பொழுது கர்த்தருக்கும் அவர்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று எண்ணுகிறீர்களா? நன்றாக கவனிங்கள். இந்த தோத்தான் வேத புத்தகத்திலே இரண்டு இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. மற்றொரு இளைஞன் தோத்தானை நோக்கி சென்றான். சொல்லப்போனால் அவன் 17 வயது இளைஞனாயிருந்தான். அங்கே அவனுக்கு ஒரு பெரிய ஆபத்து காத்திருந்தது. எந்த உதவியும் செய்ய முடியாத, எதையுமே எதிர்பாராத ஒரு மிருகம் வலையிலே அகப்படுவதைப் போல போய் விழுந்தான். ஐயோ, நீ தோத்தானுக்கு போகாதே போகாதே என்று சொல்ல வேண்டும் போல இருக்கிறது. போதகரையா, நீங்கள் அதை குறித்தெல்லாம் பயப்படாதீர்கள், அங்கே எனக்கு எந்த தீமையும் வராது என்றுதான் சொல்லியிருப்பான். ஏனென்றால் தோத்தானிலே அவன் பாடுபட போகிறதில்லை. கர்த்தர் அவனை விடுதலை செய்து விடுவார். அடுத்த வாரம் வீட்டிற்கு சென்று விடுவார் என்று நீங்கள் சொல்லலாம். ஏனென்றால் அக்னிமயமான ரதம் அங்கே உண்டு. அவர் அவனை அப்படி விடுதலை செய்து விடுவார் என்று சொல்லலாம். ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலே அப்படி அற்புதமாய் அவன் காக்கப்பட்டானா? இல்லை பிரியமானவர்களே. யோசேப்பின் சகோதரர்கள் அவனுக்கு எதிராக திட்டமிட்டார்கள், கொலை செய்ய விரும்பினார்கள். ஆனால் அவர்கள் சற்று மனம் இறங்கிய பொழுது அங்கே எகிப்திற்கு சென்ற வியாபாரிகளிடத்திலே விற்று போட்டார்கள். அந்நாட்களிலே மறிப்பதை விட அடிமையாக செல்வது மிகவும் பயங்கரமான ஒன்று. என்றாலும் அதுதான் அந்த இளைஞனுக்கு நேரிட்டது. 17 வயதிலே இப்படி அவன் தேவனுடைய பிள்ளையாய் இருந்தாலும் அந்த கஷ்டத்திற்குள்ளே கடந்து வந்தான். அக்கினி ரதம் வந்து ஏன் அவனை காப்பாற்றவில்லை? அப்படி அவனை அது காப்பாற்றாதபடியினாலே அக்கினி ரதம் இல்லை என்று நாம் சொல்ல முடியாது. அது அங்கேதான் இருக்கிறது. அருமையான சகோதரனை சகோதரியே, எலிசாவினுடைய வாழ்க்கையிலே இருந்து கர்த்தர் செய்த அற்புதங்களை விட யோசேப்போட கூட கர்த்தர் இருந்தார் என்பதை வேதம் தெளிவாக திரும்ப திரும்ப சொல்கிறது. அது மட்டுமல்ல, அவனுடைய வாழ்க்கையிலே நடந்த எல்லா சம்பவங்களை குறித்தும் அவன் மகிழ்ச்சியோடு தன்னுடைய சகோதரரிடத்திலே பேச முடிந்தது. ஆதியாகமம் 50:20 கவனியுங்கள். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். 2 Kings 6:18.
அவர்கள் அவனிடத்தில் வருகையில் எலிசா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, இந்த ஜனங்களுக்கு கண் மயக்கம் உண்டாகும்படி செய்யும் என்றான். எலிசாவுடைய வார்த்தையின்படியே அவர்களுக்கு கண் மயக்கம் உண்டாகும்படி செய்தார்.
இங்கே எலிசா வழக்கத்திற்கு மாறான ஒரு காரியத்தை செய்கிறார். தேவன் இந்த சீரிய படையில் உள்ளவர்களை பார்வையற்றவர்களாக்கும்படியாக சொல்லுகிறார். கர்த்தர் அதையே செய்தார். அப்பொழுது எலிசா அவர்களை நோக்கி, இது வழியல்ல, இது பட்டணமும் அல்ல, என் பிறகே வாருங்கள், நீங்கள் தேடுகிற மனுஷனிடத்திலே நான் உங்களை வழிநடத்துவேன் என்று சொல்லி அவர்களை சமாரியாவுக்கு அழைத்து கொண்டு வந்து சமாரிய அரசனிடத்திலே கொண்டு வந்து விட்டான். அது மட்டுமல்ல, கர்த்தாவே இவர்கள் பார்க்கும்படிக்கு கண்களை திறந்தெழும் என்றார். அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. அப்பொழுது ராஜா அவர்களை வெட்டி போட வேண்டும் என்றான். ஆனால் எலிசா, அவர்கள் புசித்து குடித்து தங்கள் ஆண்டவனிடத்திற்கு திரும்பி போகும்படி அப்பமும் தண்ணீரும் அவர்களுக்கு எதிரே வைக்க வேண்டும் என்றான். பாருங்கள், 2 Kings 6:23.
அப்பொழுது அவர்களுக்கு பெரிய விருந்து பண்ணி அவர்கள் புசித்து குடித்த பின்பு அவர்களை அனுப்பிவிட்டான். அவர்கள் தங்கள் ஆண்டவனிடத்துக்கு போய்விட்டார்கள். சீரியரின் தண்டுகள் இஸ்ரவேல் தேசத்திலே அப்புறம் வரவில்லை.
தேவனுடைய வல்லமையும் தேவனுடைய கிருபையும் அங்கே வெளிப்படுத்தப்பட்டது. அது சீரியாவின் அரசனையே உலுக்கியது. சீரியர்களின் தண்டுகள் இஸ்ரவேல் தேசத்திலே அப்புறம் வரவில்லை. ஆனால் பின்னான காலங்களிலே சீரியாவின் ராஜா பெனாதாத் மீண்டும் சமாரியாவை முற்றுகை போடும்படியாய் வருகிறான். 24-25 பாருங்கள்.
இதற்கு பின்பு சீரியாவின் ராஜாவாகிய பெனாதாத் தன் ராணுவத்தை எல்லாம் கூட்டிக் கொண்டு வந்து சமாரியாவை முற்றுகை போட்டான். அதனால் சமாரியாவிலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. ஒரு கழுதை தலை 80 வெள்ளிக்காசுக்கும் புறாக்களுக்கு போடுகிற கார்படி பயறு 5 வெள்ளிக்காசுக்கும் விற்கப்படும். அதை முற்றுகை போட்டார்கள்.
கவனித்தீர்களா? பஞ்சம் கொடிதானதாய் இருந்தபடியினாலே ஒரு கழுதையின் தலையும் மிக அதிக விலைக்கு விற்கப்பட்டது. அடுத்த சில வசனங்களை பார்க்கும்பொழுது பெற்றோர் தங்கள் பிள்ளைகளையே சமைத்து சாப்பிடும் நிலைமை ஏற்பட்டதையும் பார்க்கிறோம். 2 Kings 6:31 பாருங்கள்.
அவன் சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவின் தலை இன்றைக்கு அவன் மேல் இருந்தால் தேவன் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்று சொன்னான்.
ஏற்பட்ட இக்கட்டான சூழ்நிலைக்கு எலிசாதான் காரணம் என்று ஏன் இந்த ராஜா எண்ணினாரோ தெரியவில்லை. ஒருவேளை எலிசா தனது வல்லமையினாலே மக்களுக்கு ஆகாரம் கொடுத்திருக்கலாம். அப்படி செய்யவில்லை என்பதனாலே அவனை கொலை செய்யலாம் என்று யோசித்திருக்கலாம். இந்த சம்பவம் தொடர்ந்து அடுத்த அதிகாரத்திலேயும் தொடர்கிறது. அதை குறித்து அடுத்த நிகழ்ச்சியிலே நாம் சிந்திப்போம். இன்றைக்கு நாம் கற்றுக்கொண்ட பகுதியிலே ஆண்டவர் நமக்கு குறிப்பாய் கற்றுக் கொடுக்கிற காரியங்களுக்கு நாம் கீழ்ப்படிவோமா? அற்புதங்களினாலே மட்டும் நமக்கு கர்த்தர் உதவி செய்கிறதில்லை. சில வேளைகளிலே கடினமான பாதைகள் வழியாக நம்மை வழிநடத்தி சென்றாலும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறார் அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் இன்றைக்கு கடினமான பாதைகளின் வழியாக கடந்து சென்று கொண்டிருக்கிறீர்களா? கலங்காதிருங்கள். உங்கள் துயரம் கர்த்தருக்கு தெரியும். அது மட்டுமல்ல, இறுதியிலே நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக உங்களை பயன்படும் ஒரு பாத்திரமாக மாற்றப்போகிறார். அருமையான சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை கம்பிலிருந்து கலந்து விழுந்த ஒரு கோடரியைப் போல இன்றைக்கு நீங்கள் அழுக்கான தண்ணீருக்குள்ளே இருக்கிறீர்களா? நீங்கள் இருக்கிற இடம் தெரியாமல் பாவத்திலே வாழ்ந்து கொண்டு இருந்தாலும் உங்களுக்காக சிலுவையிலே தொங்கிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்வதனாலே உங்களை மரணம் என்னும் தண்ணீரிலிருந்து தூக்கி எடுத்து மீண்டுமாய் கணையிலே பொருத்தி எந்த நோக்கத்தோடு உருவாக்கினாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக உங்களை அவர் நிச்சயமாக பயன்படுத்துவார். ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிறவர்கள் அன்பின் ஆண்டவரே, இன்றைக்கும் நாங்கள் கற்றுக்கொண்ட உடைய வசனங்களுக்கு ஆமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எங்களுடைய வாழ்க்கையிலையும் நாங்கள் கலண்டு போன ஒரு கோடலையைப் போல அழுக்கான தண்ணீருக்குள்ளே இருக்கும் இடம் தெரியாமல் கிடப்போம் என்றாலும் நீர் எங்களை தூக்கி எடுத்து ரட்சிக்க வல்லவராயிருப்பதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். யார் யார் விசுவாசத்தோடு இயேசு கிறிஸ்து எனக்காக செல்வேலை மறித்தார் என்பதை உள்ளத்தின் ஆழத்திலே உணர்வுள்ளவர்களாய் அறிக்கை செய்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவருக்கும் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை தாரும். அவர்களையும் நீர் தூக்கி எடுத்து அவருடைய வாழ்க்கைக்கென்று வைத்திருக்கிற நோக்கத்திலே நிறுத்தி அவர்களையும் நீர் பயன்படுத்தும். அவர்களுக்கே தங்களை குறித்து ஒரு திருப்தியை அவர்கள் பெற்றுக் கொள்ளத்தக்கதாக நீர் அவர்களோடு இருந்து அவர்களை வழிநடத்த ஒப்புக் கொடுக்கிறோம். தகப்பனே, யாராவது இன்றைக்கு கடினமான காலங்கள் வழியாய் கடந்து சென்று கொண்டிருப்பார்கள் என்றால் அவர்களும் சோர்ந்து போய்விடாதபடி காத்துக்கொள்ளும். வியாதியினாலோ, மன வருத்தங்களினாலோ, வேலை செய்கிற இடத்திலே உள்ள கஷ்டங்களினாலோ, வியாபாரங்களிலே உள்ள பிரச்சனையினாலோ சோர்ந்து போயிருப்பார்கள் என்றால் நீர் யோசைப்போட இருந்தது போல அவர்களோடும் இருக்கிறீர் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ள உதவி செய்யும். எல்லாவற்றையும் நன்மையும் செம்மையுமாய் நீர் மாற்றிக் கொடுப்பீர் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள உதவி செய்யும். தொடர்ந்து உம்முடைய சித்தத்தின் மையத்திலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீரை எங்களை எடுத்து பயன்படுத்தும். உம்முடைய நாமத்தை மையப்படுத்தும். இயேசு இரட்சகரின் நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585 460 460. எங்கள் இமெயில் முகவரி tamiltv@radio882.com. வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். யாத்திராகமம் 23:20.